ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ ஷரணம் ப்ரபத்யே. பாகவதர்கள், மகாபுருஷர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களெல்லாம் பகவானுடைய பலத்தை கொண்டுதான் வாழ்க்கைய நடத்தலாம். சரியா, எல்லாருடைய வாழ்க்கைக்குமே பகவான் தான் பலம், பகவான் தான் சக்தி. ஆனா சாதாரண ஜனங்களுக்கு, சம்சாரிகளுக்கு, தன் பலம், தன்னுடைய ஐடியா, தன்னுடைய முயற்சி இப்படின்னு ஒரு மாயை பீடிச்சு குழப்பி விட்டுடுறது. மகாத்மாக்களுக்கு அது இல்லை. பெருமாள் தான் நடத்தி கொடுக்கிறார், பகவான கிருபைதான் நடத்துறது, அவன்தான் உள்ளிருந்து நடத்துறான் அப்படின்னு தீர்மானம். அதனாலதான் சம்சாரிகள் டென்ஷன் ஆகிற விஷயங்கள் எல்லாம் மகாத்மாக்கள் கவலையே படுறது கிடையாது. என்ன பெருமாள் நடத்துறார் அப்படின்னு ஒரு தீர்மானம். அந்த பலம்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய ரகசியம். அவனிடத்திலே ஆச்சரியமாக நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அவனிடத்திலே சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் நடத்திப்பான் அப்படின்னு தெரியவா தீர்மானமா இருக்கான். அதனாலதான் சுவாமி ராமானுஜர் எம்பார், கோவிந்தர் பின்னாடிதான் அவர் பெயர் கோவிந்த் எம்பார், கோவிந்தரை அழகா தன்னோட இருக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டார். அதனாலேயே பகவானிடத்துல சரணாகதி பண்ணார், பிரார்த்திச்சென்றார். அழகா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல அனுப்பி கோவிந்தரை நம் பக்கத்தில் சேர்ப்பிக்கவும் அப்படின்னு பிரார்த்திச்சென்றார். மகாத்மாக்களிடத்திலையும் பகவானிடத்திலையும் ஒரு விஷயம் பிரார்த்திச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா நடக்கும், இல்ல மாற்றமே கிடையாது. எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், அந்த யோசனைகளே வேண்டாம். அது அவ பொறுப்பை எடுத்துனுட்டா அப்படின்னா ரொம்ப அழகா பண்ணுவா. சாதாரண சம்சாரிகள் போல முதல்ல எல்லாம் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னால முடியலே அப்படின்னு ஒதுங்க மாட்டார்கள். அதுலேயும் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் எல்லாமே சேவிச்சிருக்கிறவர்கள் விடாமுயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இந்த முயற்சி ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். அதனால அழகா அந்த வைஷ்ணவர் போய் சொன்ன உடனேயே பெரிய திருமலை நம்பிகள், தானும் நினைச்சிட்டு இருந்தேன் ராமானுஜரும் சொல்லிட்டாரா சரி அப்படின்னு சொல்லி அழகா அந்த வைஷ்ணவரையும் கூட்டண்டு சில சிஷ்யாலையும் கூட்டண்டு காலஹஸ்தி போறார். காலஹஸ்தி போய் அழகா எந்த வழியா கோவிந்தர் சிவபெருமானுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வருவாரோ அந்த வழியில உட்கார்ந்துட்டு இருந்தார். போகும்பொழுது கோவிந்தர் பார்த்தார், திரும்பி அப்படி வரார். வரும்பொழுது அழகா பெரிய திருமலை நம்பிகள் சிரிச்சென்றே கோவிந்தரை பார்த்து கேட்கிறார், கொன்றை சடைமுடியானை குளிர நீராட்டினால் இன்றுனக்கு உண்டாம் பயன் என் அப்படின்றார். கொன்றை சடை முடியானை, சிவபெருமான் பேரே கங்காதரன் அப்படின்னு பெயர். அவர் தலையில எப்பொழுதுமே கங்கை உட்கார்ந்துருக்கா, அவருடைய சடாமுடியிலிருந்தான் கங்கை பூமியில இறங்கினான். அதுதான் கங்கோத்ரி அப்படின்னு சொல்றோம். பகீரதன் தவசுக்காக அழகா சிவபெருமான் தன் தலையில வாங்கிண்டு பூமியில கங்கையை இறக்கி விட்டார். கொன்றை சடைமுடியானை குளிர நீராட்டினார், ஏற்கனவே நன்னா குழு குழு குழுன்னு தான் அவர் இருக்கார். அவருக்கு நீ அபிஷேகம் பண்ணா இன்றுனக்கு உண்டாம் பயன் என், உனக்கு என்னடா பிரயோஜனம், அவர் ஏற்கனவே நன்னா குழு குழுன்னு தானே இருக்கார் அப்படின்னு அவர் கேட்டுட்டார். ஆச்சரியமா, சாதாரணமா சொல்றது உண்டு, சிவபெருமான அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவா, விஷ்ணுவ அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்லுவா. சிவபெருமானுக்கு அலங்காரம் பெருசா பண்றது இல்லையேன்னு கேட்டா லிங்கம், ஒரு லெவலுக்கு மேல அலங்காரம் பண்ண முடியாது. அதே நடராஜர் மூர்த்திக்கு பண்ணுவா. விஷ்ணு கோவில்ல பெருமாள் எப்பொழுதுமே விதவிதமான ரூபங்கள்ல இருக்கார். ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார், திருமலையில நின்றுட்டு இருக்கார், அகோபிலத்துல நரசிம்மனா உட்கார்ந்துருக்கார், கிருஷ்ணனா திரிபங்கி ரூபத்தோட இருக்கார், ராமனா கையில கோதண்டம் அம்பெல்லாம் வச்சு நிக்கிறார். அதே உலகளந்த பெருமாள் அப்படின்னா ஒரு கால பூமியில வச்சுட்டு ஒரு காலம் மேல தூக்கிட்டு இப்படிலாம் நின்றுருக்காரு. பலவிதமான பொசிஷன்ல சுவாமி நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், இப்படி நிறைய விதமான ஒரு போஸ்ல சுவாமி காட்சி கொடுக்க. அதனால அலங்காரம் அப்படின்றது விஷ்ணுவுக்குரியதாகவும் அபிஷேகம்ன்றது சிவபெருமானுக்குரியதாகவும் சொல்லப்படுறது. அதனால அவர் அழகா சிரிச்சுட்டே கேட்கிறார், கொன்றை சடைமுடியானை குளிர நீராட்டினால் இன்றுனக்கு உண்டாம் பயன் என் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டுட்டார். கோவிந்தர் பார்த்தார், இவரிடத்துல வாய் கொடுத்தம்னா வம்பு. ஏன்னா வாக்கு சாதுரியம் அப்படின்றது வைஷ்ணவாளுக்கு சுவாவமா உண்டு. அது ஏன் அப்படின்னா, அது ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், ஆச்சாரிய புருஷாளுடைய பரிபாஷை, இதெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு வந்து வாக்கு சாதுரியம் அப்படின்றது உண்டு. நம்மளே திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியானத்தை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளையுடைய வாக்கு சாதுரியம் ரொம்ப அழகா தெரியும். அதுல அதுக்கு மேல ஒண்ணும் சொல்லவே முடியாது. வேற யாரும் அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வியாக்கியானம் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவு தூரம் ரொம்ப விசேஷம். அபய தீட்சிதர் அப்படின்னு ஒரு சிவபக்தர் இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல அவரிடத்துல அழகா சைவ சமயத்தை சேர்ந்தவா சொன்னா, நீங்க ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணலாமே அப்படின்னு. அப்ப உடனே ஒரு சிரிச்சிருந்தே சொன்னார், அது சோழியன் பிழிஞ்சு போட்ட சக்கை, அதுல போய் நான் என்னத்தை எடுக்கிறது அப்படின்னு. சோழியன்றது பெரியவாச்சான் பிள்ளையா, அவர் எல்லாம் உறிஞ்சி சக்கையா போட்டாச்சு, அதுக்கு மேல ஒன்னும் பண்ணவே முடியாது. சோழியன் உறிஞ்சு போட்ட சக்கை, அதுல போய் நான் என்னத்தை சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு. அவ்வளவு தூரம் வியாக்கியான சக்கரவர்த்தி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. அதனால கோவிந்தர் பார்த்தார், இவர்கிட்ட வாய் கொடுத்தம்னா வம்பு, எதையான ஒரு வார்த்தையை இழுத்து இழுத்து விடுவார், அவளை மேல 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 பேச வைப்பார். அதனால வாய் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சிரிச்சுண்டே போயிட்டார். ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை. பெரிய திருமலை நம்பிகள் பார்த்தார், அவரும் சிரிச்சார். சரி, விதை போட்டிருக்கோம், அது பாடு தானா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழகா கிளம்பி திருமலை வந்துட்டார். ஏன்னா அவருக்கு டெய்லி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணமே, தீர்த்த கைங்கரியம் இருக்கே, எந்த காரணத்தை கொண்டும் அந்த கைங்கரியத்தை விடமாட்டார். ராமானுஜருக்கு பின்னாடி ஒரு வருஷ கால பரியந்தம் ராமாயணத்தை சொல்றார் பெரிய திருமலை நம்பிகள். அப்ப கூட டெய்லி அழகா தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு கீழே வந்து ராமானுஜருக்கு சொல்லி திரும்பி மலை ஏறி போய் இப்படியே ஒரு வருஷ காலம் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். பின்னாடி விஸ்தாரமா சொல்றேன். அப்ப தீர்த்த கைங்கரியத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விடவே மாட்டார். அவ்வளவு தூரம் பெரிய திருமலை நம்பிகள். அதனால திரும்பவும் அவர் அழகா திருமலை திருப்பதி போயிட்டார். திருமலை திருப்பதி, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். மலையப்பா, உன்னுடைய கோவில்ல படியா கடந்து உன் பவளவாய பாக்கணம்பா அப்படின்றார். தாயே தந்தை என்றும், தாரமே கிளை மக்கள் என்றும், நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். தாய், தந்தை, தாரம், பந்துக்கள் இப்படின்னு சொல்லி இவர்களுக்காகவே ஜென்மா கொடுத்து 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 நேரம் எல்லாம் கொடுத்து நோயே பட்டு ஒழிந்தேன் அப்படின்றார். அதனால திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்றது அவ்வளவு உசிதம். திருவேங்கடமுடையானே பார்த்தோம்னா இடது கைய தனக்கு காட்டுவார், வலது கைய தன் திருவடிக்கு காட்டுவார். என் ஒருவனை பற்றிக்கொள் மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு அழகா காட்டுவார். அதுல ஆச்சரியமா திருவிண்ணகரம் சொல்லும்படியான ஒப்பிலியப்பன், ஒப்பிலியப்பன் வந்து கையிலேயே எழுதி வச்சிருப்பார் மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். திருப்பதி எழுதி வச்சிருக்க மாட்டார், ஆனா என் திருவடியையே பற்றிக்கொள், என் ஒருவனையே சரணமடை அப்படின்ற மாதிரி இருப்பார். அதனால நித்தியம் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எந்த கோவிலுக்கு போனாலும் ஏதான ஒரு கைங்கரியம் கிடைக்குமா அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அடே எனக்கு ஒரு கைங்கரியம் வேணும்னு பிரார்த்திச்சிருந்தா நிச்சயமா பகவான் கொடுப்பான். ஒரு கைங்கரியமும் கிடைக்கலனா கூட அந்த கோவில் எங்கேயா குப்பை இருக்கு இல்லாட்டி ஏதாவது செடியெல்லாம் முளைச்சிருக்குன்னா அதெல்லாம் பிடுங்கி ஓரத்தை போட்டு அந்த குப்பையெல்லாம் அள்ளி ஒரு குப்பை தொட்டில போடலாம் கூட அது கூட ஒரு கைங்கரியம் தான். காஞ்சிபுரம் போனதுனால இப்ப வரதா அடியனுக்கு ஒரு ஆளவட்ட கைங்கரியம் கூடப்பா அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோங்க, நிச்சயமா கிடைக்கும். இல்லாடி வரதா உன் கோவில பெருக்கணும்னு கேளுங்க, நிச்சயமா கொடுப்பார். பெருமாள் இடத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் கொடு. கைங்கரியம்ன்றது அவனுக்காக பண்றது, அவனை நினைச்சுண்டு பண்றது. மகாத்மாக்கள் எல்லாம் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த சொல்றா, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம். கடுவினை களையலாமே அப்படின்னு ரொம்ப அழகா, களைத்தலை சீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே அப்படின்றார். திருவனந்தபுரத்துல தொடப்பம் கொண்டு பத்மநாபன் கோவில பிரிக்கணும் அப்படின்னா வினையெல்லாம் களைஞ்சுடலாம் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அதனால கோவில்ல கைங்கறி எதுவுமே கிடைக்கலையா, இந்த பட்டர் வந்து கோவில் திறப்பாரு பாருங்க, அவர் அந்த பூட்டை திறந்த உடனே அந்த கேட்டை திறவு, அந்த கேட்டை திறக்கிறத நீங்க பண்ணா கூட அதுவும் ஒரு கைங்கரியம் தான். இன்னைக்கும் அடியன் பல கோவில்கள்லாம் போனா யாரை பூட்டெல்லாம் திறந்தா அடியன் கதவை திறக்கிறேன் அப்படின்னு, ஏதோ சுவாமி நான் திறக்கிறேன் ஒண்ணு சமம் வேண்டாம் அப்படின்வா. ஆனா நான் சொல்லுவேன், இந்த ஒரு கைங்கரியமாவது அடியனுக்கு லபிக்கட்டும், எப்படியும் தேவரீர் தான் நித்தியம் திறந்துருக்க, அடியனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு. சில இடங்கள்லாம் சில பட்டர்கிட்ட சாவி கொடுங்க நான் திறக்கிறேன் அப்படின்னு, சில பேர்லாம் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் தர முடியாது சுவாமி அப்படின்னுடுவான். ஏன்னா அது அவளுடைய கைங்கரியம், அவளுடைய சொத்து, அவளுடைய உரிமை, அவளுடைய பலம், அவளுடைய மூதாதையருடைய ஆசீர்வாதம். அதனால சில இடங்கள்ல சாவி கிடைச்சா திறப்போம், இல்லாட்டி அந்த ஜன்னல கதவையா திறந்து வைப்போம், இல்லாட்டி ஓரத்திற்கு குப்பையாதுன்னா அந்த கைங்கரியம்ன்றது பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பகவானுக்கு ஏதான ஒரு கைங்கரியம் பண்ணேனா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கைங்கரியம் பண்ணலன்னா ஜென்மா நஷ்டம். ஐயோ டெய்லியில எனக்கு கைங்கரியம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க உங்க ஆத்துல உங்க மனுஷாளுக்கு இல்லாட்டி உங்க ஆபீஸ்லயோ மத்த என்ன பண்றீங்களோ இது பகவத் கைங்கரியம்னு நினைச்சுண்டு பண்ணிட்டு வந்தேன்னா அந்த பிரார்த்தனை அந்த பாவமே நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஜென்மாலையோ அடுத்த ஜென்மாலையோ ஏதோ ஒரு ஜென்மாலையோ நிச்சயமா ஒரு கைங்கரியத்தை சத்தியமா கொடுக்கும், சந்தேகமே வேண்டாம். அடியனுக்கு ரொம்ப நாள் ஆசை உண்டு, பண்டிரியபுரத்துல கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல அடியேன் அழகா பண்டிரியபுரம் ஒரு கோகுலாஷ்டமி சமயத்துல பண்டிரியபுரத்துக்கு போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்தா கோகுலாஷ்டமி உற்சவம் அவ சாயங்காலம் தான் தயாராயிருக்கா, பெருசா கூட்டம் இருக்காது பண்டிரியபுரத்துல கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துக்கு. அப்ப அங்க ஒருத்தர் பெருக்கின்னு இருந்தார், அவரே எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அப்ப நானும் என்னோட சிஷியர் ரெண்டு பேர் போனோம், பசங்கள்லாம் அழகா நாங்க தானே ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொடப்பத்தை கொடுத்தார். இந்த பெட்ஷீட்டை போடுங்கன்னார், இங்க கொண்டு அழகா தோரணம் கட்டுங்கன்னார். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பாண்டங்கனுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியத்தை பாண்டங்கன் கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு விதமான கைங்கரியத்தை சுவாமி கொடுத்திருக்கார். அதனால அந்த பிரார்த்திச்சுக்கணும் அந்த கைங்கரியம் அவ்வளவு வசதி. அதனாலதான் பெரிய திருமலை நம்பிகள் உடனேயே திரும்ப வந்துட்டா, கைங்கரியத்தை விடப்படாது, கைங்கரியம் பண்ணணும், அப்படியே உசுர விட்டுடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன வேணும் ஜென்மா? அப்படியே பர்சானால பார்த்தேன், ஒரு அங்கஹீனம் உடையவர், அவர் உட்காந்து இந்த பங்கான்னு சொல்லுவார், அந்த ராஜாக்களுக்கு அந்த காலத்துல மேல வந்து ஒரு விதானம் மாதிரி இருக்கும், அது அப்படியே கயிறு பிடிச்சு அப்படியே ஆடும், அது காத்து மாதிரி வரும், அந்த காலத்துல உண்டு அந்த பங்கா மாதிரி ஒண்ணு. பர்சானால ராதிகாராணிக்கு உண்டு, அதே மாதிரி பாங்கே பிகாரி பிருந்தாவனத்துல அவனுக்கும் உண்டு. அழகா கயிறு கட்டி விட்டுருப்பா, வெளியிலேருந்து சன்னதிலேருந்து ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பான், அந்த கயிறு அப்படியே இழுத்தம்னா மேல இருக்கிற அந்த விதானம் அந்த துணி வந்து அப்படி அழகா மேல ஃபில்ஸ் வச்சு விட்டுருப்பான், இது அப்படியே ஆடும், இங்க கயிறு இழுத்தம்னா அது அங்க ஆடும். அப்ப பகவானுக்கு மெல்லிசா ஒரு காற்று வீசும், இந்த விசிறி கொண்டு வீசுறா மாதிரி திருக்கட்சி நம்பிகள்லாம் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி பங்கான் அதுக்குதான் பேர். அந்த மாதிரி கைங்கரியத்தை ஒரு அங்கஹீனம் உடைய ஒருத்தர் பண்றதை பார்த்து நான் எழுதிருக்கேன், என்ன ஒரு பாவம் இருக்கணும். அங்கஹீனம் இருந்தாலும் பகவத் கைங்கரியம் பண்றேன்னு ருச்சியோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா. நான் முதல் முதல்ல பிருந்தாவனம் போகும்பொழுது ஒரு வயசான தாத்தா பாங்கே பிஹாரி கோவில், அவரு உடம்பே கூணலா வளைஞ்சுடுத்து, அதுல உட்கார்ந்துட்டு அவர் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், இன்னும் ஞாபகம் இருக்கு அவர் அந்த கைங்கரியம். உலகமே அவருக்கு தெரியல, யார பத்தியும் கவலை இல்ல, ஒரே பாங்கே பிஹாரி கூட்ட கோவில்ல கூட்டம் ஜே 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 ஜனங்கள் கத்தின் இருக்கா. ஆனா அவருக்கு அவர் பாட்டு ஆனந்தமா பகவன் நாமத்தை சொல்ற அப்படி அந்த கயிறு இழுத்துட்டு இருந்தா. அப்ப அந்த கைங்கரியம்ன்றது அத்தனை வசதி. இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, பகவானே எனக்கு ஒரு கைங்கரியம் குடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஏதான ஒரு கைங்கரியம், நிஜமாவே கைங்கரியம் பண்றதுன்றது ஒரு பரம பாக்கியம். அழகா அந்த கைங்கரியத்தை ஜம்மனு பண்ணின்றிருக்கார் நம்ம பெரிய திருமலை நம்பிகள். அத்தனை அழகா பெரிய திருமலை நம்பிகள் அந்த கைங்கரியத்துக்காக திரும்பியும் திருமலை வந்துட்டார். கொஞ்ச நாள் விட்டார், ஆச்சரியமா ஜோர திரும்பவும் ஒரு நாள் போனார். அழகா போகும்பொழுது என்ன பண்றார், ஜோரா நம்முடைய சுவாமி ஆளவந்தாருடையதான ஸ்தோத்திர ரத்னம் அதுல ஒரு ஸ்லோகம், அழகா அந்த ஸ்லோகத்தை எழுதி கோவிந்தர் வர வழியில அப்படி போட்டுட்டு ஓரத்துல உட்கார்ந்துருக்கார். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சுவாபாவிக அனவதிக அதிசய ஈஷிதிருத்வம் நாராயணா ஸ்வயின மிருஷ்யதி வைதிக கஹ பிரம்மா சிவ சதமக பரம ஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகம். அதாவது ஹே நாராயணனே, பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாத்த காட்டிலும் மேலானவன் நீ, கர்மத்திற்கு வசப்படாதவன் நீ, ஆச்சரியமான ஒன்ன எல்லாரும் கொண்டாடுறா பிரபு, எல்லார காட்டிலும் மேலான உன்னுடைய பெருமையில இவெல்லாம் ஒரு துளி மாதிரிதான், பிரம்மா சிவன் இந்திரன் முக்தாத்மா எல்லாரும் உன்னுடைய பெருமை கடல்ல ஒரு துளி மாதிரி, ஒரு டிராப் மாதிரிதான் இருக்கா. அப்படிப்பட்ட உன்னிடத்துல இயற்கையானதும் எல்லையற்றதுமான மேன்மையுடையதான ஐஸ்வர்யத்தை நன்னா விஷயம் தெரிஞ்சவன் எல்லாரும் கொண்டாடதானே செய்வா அப்படின்னு சொல்லி ஆனந்தமா அனுபவிக்கிறான். அதாவது பகவான் ஒரு சமுத்திரம் போலவும் மற்ற தேவர்கள் எல்லாம் அதுல ஒரு துளி போலவும் அழகா சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் ஸ்லோகம் அழகா அதை எழுதி ஓரத்துல போட்டுட்டு ஒரு உட்கார்ந்துருக்க கோவிந்தர் ஜலம் எடுத்துட்டு வர்றதுக்காக அப்படி போறார். போகும்பொழுது கீழே ஒரு ஓலச்சுவடி இருக்கே அப்படின்னு அதை எடுத்தார், பார்த்தார், படிச்சார். படிச்சுட்டு அப்படி கீழே போட்டுட்டு திரும்பியும் போயிட்டார். நேர போனார், ஜலம் எடுத்துண்டு வரார். வரும்பொழுது இப்படி தேடுறார், அந்த கீழே போட்ட ஓலை எங்கன்னு தேடுறார். கடைச்சுடுத்து திரும்பி அதையே படிச்சு பார்க்கிறார். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம், சுவாபாவிக அனவதிக அதிசய ஈஷிதிருத்வம் நாராயண த்வயி ந மிருஷ்யதி வைதிக கஹ பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே அப்படின்னு அழகான ஸ்லோகத்தை அப்படி வச்சு பார்த்துட்டார். எப்படி வால்மீகி மகரிஷி கோபத்துல சொன்ன விஷயம் சோகத்துல சொன்ன விஷயமே ஸ்லோகமாச்சோ, அதுபோல அதையே தியானம் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓலச்சுவடி எடுத்துக்கொண்டு வந்து பெரிய திருமலை நம்பிகளிடத்திலேருந்து உங்க கையிலேருந்து நழுவின பொருள் இதுவோ அப்படின்னா அழகா சிரிச்சுண்டு, இதுதான் உங்க கையில, உங்க கையில நழுவி எடுத்து போல இருக்கு இந்த ஓலச்சுவடி, இந்தாங்கோ அப்படின்னா. உடனே பெரிய திருமலை நம்பிகள் சிரிச்சார். இவர் பேச வைக்கிறதான இத்தனை பாடு, இந்த பேச்சு கொடுத்தாதான் மாட்டின்றவா இல்லையா, ஆச்சாரிய புருஷாருடைய பலம் அது. அப்ப உடனே அழகா பெரிய திருமலை நம்பிகள் ஜோரா சொன்னார், மற்றவாளுடைய பொருள் வேணா நழுவும், எங்களோட பொருள் நழுவறதே கிடையாது அப்படின்னார். உடனே அழகா அவர் சிரிக்கிறார், வேற ஒண்ணுமே சொல்லல. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் இன்னைக்கும் தோத்தது கிடையாது, இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்கு, வேத சம்பந்தமான விஷயம், அதனாலே எங்கள் பொருள் நழுவறதில்லை அப்படின்னு. உடனேயே கோவிந்த சிரிச்சார், அதெல்லாம் கடக்கட்டும், நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கல என்னத்துக்காக அப்படின்னா, எதுக்கு எல்லாரும் ஒன்னா கூடிங்க உட்கார்ந்துருக்க அப்படின்னா. உடனேயே பெரிய திருமலை நம்பிகள், எங்கள் வழி தெளிவா இருக்கு, அதனால ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்திருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்பிடிக்கிறதுக்காகவே சொல்லக்கூடிய வார்த்தைகள், எங்க வழி தெளிவா இருக்குப்பா, அதனால குழப்பம் இல்ல, அதனால நாங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னார். உடனே கோவிந்தர் ரெண்டு பேருமே அழகா விஷயம் புரிஞ்சுட்டு தான் பேசுறோம், பல வழிகள் உண்டோ, உங்களது மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்கோ அப்படின்றார். உடனே ஆச்சரியமா, நிச்சயமா பல வழிகள் உண்டு, அதுல எங்களுடைய வழி ரொம்ப தெளிவா இருக்கு, உயர்ந்ததான வழியா இருக்கு அப்படின்னு. உடனே கோவிந்தர் கேட்கிறார், யாரா சொந்தக்காரால் இந்த பக்கம் விட்டுட்டு திரும்பி கிளம்பலான்னு வந்திருக்கேளோ அப்படின்னார். உடனேயே எதுக்கு கூட்டமா வந்திருக்கள், எதுக்கு வந்திருக்கள், ஏதாவது சொந்தக்கால விட்டு போறீங்களா அப்படின்னு கோவிந்தர் கேட்கிறார். உடனே அழகா நம்பி சொல்றார், அதெல்லாம் இல்ல, இங்கு ஒரு கறவையை கொள்வதற்காக வந்தோம், ஒரு கறவை மாடு இருக்கு, அதை அழிச்சுட்டு போகலாம்னு வந்தோம். இவர்தான் கறவை மாடம், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாதிரி நல்ல ஞானம் அடைவேன், நம்மளால ஒரு கறவ மாடை கொள்வதற்காக வந்தோம் அப்படின்னு விட்டார். உடனே ஆச்சரியமா இந்த உள்ளம் கை கொணர்ந்த நாயனார் கோவிந்தர் சொல்றார், ரொம்ப விசேஷமா கேட்கிறார், அனுஷ்டானங்களுக்கு பசு பாத தூளி பவித்திரம் என்பதாலோ, அனுஷ்டானங்களுக்கெல்லாம் பசுவோட கோதூளி ரொம்ப விசேஷம் அதனாலேயோ அப்படின்னார். உடனே ஒரு திருமலை நம்பி, அப்படி இல்லாம நீர் நினைப்பது பஸ்மதாரணம் எனில் அது உம்மிடம் அறிந்து நேர்பட வேண்டும். ஒருவேளை விபூதி இட்டுக்கிறத பத்தி சொல்றீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எல்லாம் காரணத்தை கொண்டுதான் அப்படின்னு விட்டார். அப்ப உடனேயே ஆச்சரியமாக உள்ளம் கை கொணந்த நாயனார் கேட்கிறார், குறுக்காகவோ நெடுக்காகவோ அப்படின்றார். உடனே அழகா இவர் நம்பி சொல்றார், எப்பொழுதுமே மேல மேல் நோக்கி போற ஊர்ஜோ குன்றம்தான் விசேஷம் அப்படின்னார். இது புதுசா இருக்கேன்னார், இல்ல இது பழைய வார்த்தை தான், விசாரம் பண்ணா புரியும் அப்படின்னு. இது கொஞ்சம் பெருசா நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம், எப்படி அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த சம்பாதம், மகாத்மாக்கள் எப்படி வந்து ஒருத்தரிடத்துல சம்பாதம் பண்ணி அவ்வளவு அழகா அவளுக்கு ஞானத்தை கொடுக்கறான்றதுதான் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் அப்படின்னு. அதனால ஊர்ஜோபுன்றம் தரிக்கிறது விசேஷம், வைஷ்ணவ சித்தாந்தம் தெளிவா இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுல சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் அவருக்கு சொல்றார், அவர் இவரிடத்துல கேட்டுகிறார். நம்முடையதான சனாதனமான ஹிந்து தர்மம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவரவர்களுக்குன்னு ஒரு வழிய பகவான் கீதையில சொன்னார், எல்லாருக்கும் அவாவா எந்த தெய்வத்தை ஆராதனம் பண்றாலோ அதற்குரியதான ஸ்ரத்தையும் அவர்களுக்குரியதான பலனை கொடுக்கறதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பகவான் சொல்றான், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறம்தான் ஒருத்தன் அழகா என்னிடத்துல சரணாகதி பண்றான் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். இது சிவன் வசத்தியா விஷ்ணு வசத்தியான்ற சண்டைக்கு நம்ம போக வேண்டாம். வைஷ்ணவாளுக்கு விஷ்ணு வசத்தி, சிவபெருமான பிடிச்சிருக்க சைவர்களுக்கு சிவன் வசத்தி. அதாவது யார் யார் என்ன ஸ்தித்தியில இருக்களோ அதை பிடிச்சுக்கோங்கோ. பகவான் எந்த ஸ்தித்தியில நம்மள கொண்டு போறானோ அந்த ஸ்தித்தியில பிரயாணம் பண்ணி பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும். சண்டை போடுறவாளுக்கு சத்தியமா சாதாரண ஆனந்தமே கிடையாது, அப்புறம் தானே பிரம்மானந்தம்ன்ற ஒரு ஸ்திதிக்கு. இப்ப கிரகத்திலேயே ஏதோ அல்பமான ஒரு சண்டை வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையிலேயே மனசுல சமாதானம் விட்டு போயிடுறது, ஆத்துல இருக்கிற நிம்மதி போயிடுறது அப்படின்னா. பிரம்ம விஷயத்துல போய் சண்டை நமக்கு வேண்டாம், நம்ம யாரும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகல. நம்ம யாரும் ராமானுஜரம் இல்லை, சங்கரரம் இல்லை, மத்வரம் இல்லை. மகாத்மாக்கள் சொன்ன உங்க சம்பிரதாயம் பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலகட்டத்துல பகவான் ஒவ்வொரு விதத்துல நம்மளை பக்குவப்படுத்திட்டு வரான். எந்த விதத்துல நம்மள சுவாமி பக்குவப்படுத்திட்டு ஐஷண்ட போறாரோ அந்த வழியில போவோம். பகவத் அனுபவம் முக்கியம். அதை விட்டுட்டு இது வசத்தியா அது வசத்தியான சண்டை போட்டு கடைசியில ரொம்ப தரம் தாழ்ந்து போகப்படாது. இது கோவிந்தர் இவர்களிடத்துல வரணும் அப்படின்னு ஏற்கனவே இருக்கு, அவனால இப்படி பேசிட்டு இருக்கார். அழகா ஆச்சரியமா இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு கோவிந்தர் போயிட்டார். பார்த்தார் பெரிய திருமலை நம்பிகள், சரி இன்னொரு முறை வருவோம் அப்படின்னு கிளம்புறார். அதாவது மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரையும் பகவத் விஷயத்துல ஈடுபடுறதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்படுறா பாருங்க. உடனே நமக்கு தோணும், அவர் தான் ஏற்கனவே அழகா சிவபெருமானுடைய பூஜையை பண்ணிட்டு தானே இருக்கார், அவர் எதற்கு இப்படி மாத்தி கொண்டு வரும், அவர் பாட்டுக்கு விட்டுருக்கலாமே அப்படின்னா பகவத் சங்கல்பம். அதனாலே இந்த கம்பல்ஷன் கன்வர்ஷன்றது நம்முடைய தர்மத்துல கிடையாது. பகவத் சங்கல்பம் இருக்கிறதுனால இரண்டாவது தடவையும் நடந்தார் இப்படி. மூணாவது தடவையும் திரும்பவும் பெரிய திருமலை நம்பிகள் ஆச்சரியமாக காளஹஸ்தி போறார். அழகா காளஹஸ்தி போற கோவிந்தர் எப்பொழுதும் போல அப்படி வரார். வந்துட்டு அவர் எந்த இடத்துல இருந்து சிவபெருமானுக்கு மரத்து மேல எரி பூவெல்லாம் பிரிப்பாரோ அது பக்கத்துல உட்கார்ந்துண்டு அழகா பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. தின்னன் வீடு முதல் முழுதுமாய் தின்னன் வீடு முதல் முழுதுமாய் என்னின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் உண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லை ஓர் கண்ணே அப்படின்றார். எல்லாத்தி மீறேழு பதினான்கு லோகங்களையும் ஜோரா தனக்குள்ள உண்டு உமிழ்ந்தானே அவன்தான் சிரேஷ்டமானவன் அப்படின்லாம் சொல்லிட்டே வரும்பொழுது தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் பாசுரம். இவர் ஒவ்வொரு பாசுரமாக சொல்றாரு, நாலாவது பாசுரம் நான் சொன்னது. ஒவ்வொரு பாசுரமாக சொல்லும் பொழுது கோவிந்தர் உள்ளம் கை கொண்டிருந்த நாயனார் மரத்து மேல உட்கார்ந்துட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கார். பறிச்சுட்டு என்ன பண்றார், இவர் சொல்றதையும் அழகா காதுல கேட்டுக்கிறார். அப்படியே கேட்டு இருக்கார். அப்பதான் அந்த நாலாவது பாசுரம் சொன்னார், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த. எல்லா லோகங்களையும் படைக்கிறதுக்காக தன்னுடைய நாபிக் கமலத்துல, கமலம்னா பூதனால, பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே. அப்பேற்பட்ட பகவானுக்கு அல்லவா பூஜை பண்ணணும், அவனுக்கு தானே அழகா புஷ்பங்களை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்லி, மலையப்பா அப்படின்னு மனசுக்குள்ள மலையப்பனை தியானம் பண்ணிட்டு ஆனந்தம் அசீனிவாசனை நினைச்சுட்டு அவனுக்கு தானே பூஜை பண்ணணும்னு இவர் அப்படியே தன்னை மறந்து அந்த விஷயத்தை சொல்ல, கோவிந்தர் கையில வச்சிருந்த பூக்கூட அப்படியே தூக்கி போட்டு குடுகுடுன்னு மரத்து மேலேருந்து குதிச்சு ஓடி வந்து, தகாது தகாது தகாதுன்னு ஓடி வந்து இவர் காலில் வந்து விழுந்துட்டார். ஓன்னு கதறி அழுது, நான் அழிச்சுட்டு போங்கோ, நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டார். உடனே அழகா பெரிய திருமலை நம்பி அவர் தலையை தடவி கொடுத்து அவர் சமாதானப்படுத்தி, அழகா வா போகலாம் அப்படின்னு அழிச்சுட்டு போறார். உடனேயே காலஹஸ்தியில இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்துட்டா. என்ன அம்மான் பொடி போட்டி எம்முடைய நாயனாருக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், அம்மான் பொடி சொக்குப்படிலாம் நான் ஒன்னும் போடல, அவரையே கேட்டுக்கோங்க அப்படின்னுட்டார். உடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல அவர் ஒன்னும் போடல, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டார். அப்படிதான் போகப்படாதுன்னு இவர் கையை பிடிச்சு இழுத்தா. உடனே அவர் கழுத்திருந்த ருத்ராட்சத்தை கழட்டி அவ கையில கொடுத்துட்டா. கோவிலுடைய சாவி அந்த மோதிரம் உண்டவாளுக்கு, அந்த அடையாள மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு, நான் போறேன் வேற யாரா வச்சு பூஜை பண்ணிக்கோங்கன்னு கிளம்பினார். அப்ப அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்புறம் அவளே சொன்னா, இல்ல நேத்து ராத்திரியே காலஹஸ்தினாதன் எங்க கிட்ட சொல்லிட்டார், இவர் ராமானுஜர் இந்த மாதிரி நிறைய பேர் லோகத்துல கலியுகத்துல நாராயண பக்திய பரப்புறதுக்காக வந்திருக்கா, இவருக்கு காசியில கொஞ்ச நாள் இருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்தது, அந்த ஆசைக்காகவே அவரை காலஹஸ்தியில கூப்பிட்டு பூஜை பண்ண வச்சுட்டேன், அவர் பண்ண வேண்டியது பூஜையும் முடிஞ்சாச்சு, அவரால் நான் அடைய வேண்டிய அந்த பூஜையை அனுபவிச்சாச்சு, அதனால நாளைக்கு அவர் வருவார் அவர் அழிச்சுட்டு போவார்னு ஏற்கனவே சிவபெருமான கிட்ட சொல்லிட்டார், இருந்தாலும் கூப்பிட்டு பார்த்தோம் வரல அப்படின்னு சொல்லி அவர்கள் போயிட்டார்கள். அழகா கோவிந்தனை அழைச்சிண்டு ஆச்சரியமாக பெரிய திருமலை நம்பிகள் ஜோரா ஸ்ரீனிவாசனை பார்க்கறதுக்கு திருமலை திருப்பதி வந்துட்டார். வந்தார், அழகா அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு ஜோரா அந்த கோவிந்தரை தன்னுடைய சிஷ்யனா வச்சுண்டு டெய்லி பகவத் விஷயம் பிரபந்தம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வைஷ்ணவர் இத்தனையும் சொன்னவன்ன சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், அப்பாடா எனக்கு கூட ஒருத்தன் வேணும்னு நினைச்சேன், கோவிந்தன் கிடைச்சுட்டான். நிஜமாவே இன்னும் பெரிய நிறைய சந்தர்ப்பங்கள்ல கோவிந்தருடைய பிரபாவம் ராமானுஜரோட ரொம்ப அழகா வரும். அவ்வளவு அழகா கொஞ்ச நாள் அவர் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும்ன்றதுக்காகவே காலஹஸ்தியில கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா திரும்பவும் பகவத் பக்தனா வந்துட்டார். இது சரியா தப்பா இதெல்லாம் இது சரிதான், இது கன்வர்ஷன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இது அவாவா அழகா சிவபெருமானே இத்தனையும் சொல்லியிருக்கார். அழகா கண்டாகரணன் ஒரு பிசாசு இருந்தது, சிவபக்தன் நாராயண நாமத்தை கேட்கப்படாதுன்னே காதல மணி கட்டின்னு அலைஞ்சிட்டு இருந்த பிசாசு, ஒரு நாள் சிவபெருமானத்தை எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் கிருஷ்ணா நாராயணான்னுட்டார். இந்த கண்டாகரன் பிசாசுக்கு ஒண்ணும் புரியுது, அடடா எந்த நாமத்தை கேட்கப்படாது நம்ம காதல மணி கட்டின்னு இருக்கோமோ அந்த நாமத்தை சிவபெருமானே சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சிவபெருமான் சொல்றார், இந்த மணியெல்லாம் கைட்டி போட்டுடோ, நாராயணன் ஜெபிச்சென்று கிருஷ்ணன் வருவான் மோட்சம் தருவான், மோட்சம் தர அதிகாரம் அவனுக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கண்டாகரன் கேட்கறது, எப்படி இருப்பான் எப்ப வருவான், கைலாயத்துக்கு வரேன்னு கிட்ட சொல்லியிருக்கான் வருவான், அப்ப வழியில பாருன்னு உடனே கிருஷ்ணா 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 சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணா நாராயணான் ஜெபிச்சுட்டே இருந்த அந்த பிசாசு. அப்பதான் கண்ணன் வர ஒத்த காலன்னு தபஸ் பண்ண ஒரு ரிஷியுடைய ரிஷிய சூளாயுதத்தினால குத்தி அந்த பணத்தை கண்ணனுக்கு கொடுத்து மோட்சம் வாங்கின்றான் கண்டாகரணன். திருக்கோள பெண்பள ரகசியத்துல பிண விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலேன்னு ஒரு வாக்கியம் உண்டு. அண்ணன் சிவபக்தன், சிவபெருமானே சொல்லி நாராயண பக்தியினால மோட்சம் அடைஞ்சான் இருக்கு. இன்னைக்கும் பத்ரிகாசிரமம், அந்த பத்ரிகாசிரம சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லைச்சாமி யார் அப்படின்னா அந்த கண்டாகரணன் தான். பத்ரிநாராயணன் கோவில்லையே கோவிலுடைய சுவாமி யார், கோவிலுக்கு வந்து காவலன் யார் அப்படின்னா இந்த கண்டாகரணன் தான். இன்னைக்கும் சண்டையில பார்த்தா நிறைய மணிமணியா தொங்க விட்டுருப்பா. 6 மாசம் ஃபுல்லா மூடி இருக்கும் இல்லையா பணியில. அப்ப இந்த பத்ரியையும் அங்க அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமங்களையும் யாரா காப்பாத்துறா அப்படின்னா இந்த கண்டாகரணன் தான் அங்க இருக்கிறவாளுடைய தீர்மானமான அபிப்பிராயம். அதனால இந்த மாதிரி நிறைய உண்டு. நம்ம இந்த சைவ வைஷ்ணவ ஒரு சண்டைக்கும் நம்ப இல்லை. உங்க பெரியவா உங்க மூதாதை என்ன வேலை சொல்லியிருக்காலும் போயிட்டு இருங்கோ. பகவத் சங்கல்பத்தினாலே அழகா இந்த மாதிரி வைஷ்ணவ சித்தாந்தத்திலயோ எந்த வழியில வர்றேளோ அந்த வழி அழகா தெளிவா இருக்கும், பகவான் காண்பிச்சு கொடுப்பான். இதுல வேற எந்தலையும் நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தெளிவா சொல்லிட்டேன். இது கோவிந்தர் கொஞ்ச நாள் அவருக்கு காசி விஸ்வநாதனுக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக காளஹஸ்திநாதன் அவரை கூப்பிட்டார். அவ்வளவு அழகா அவருக்கும் அவர் கைங்கரியம் பண்ணார். உள்ளம் கை கொணர்ந்த நாயனார் சிவபூஜை பண்ணார். அதனாலேயே நல்ல நாராயண பக்திக்குள்ள வந்துட்டார். நாராயண ஸ்மரண வந்தது சரியா. அதனால இது அவ்வளவு அழகா அவர் திரும்பி வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வந்த விஷயத்தை நான் சொன்னேன். நீங்க சைவாளா இருக்கள் அப்படின்னா சைவ மதத்தை அப்படியே இருங்கும். இன்னைக்காவது ஒரு நாள் வைஷ்ணவ சித்தாந்தத்துல மாறும்படியா, வைஷ்ணவ விஷ்ணுவை பிடிச்சிட்டு வாழும்படியான ஒரு வழிய குரு காட்டி கூட பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு மத்துவ சம்பிரதாயத்துல பாக்கலாம், சிவ பூஜை உண்டு, துர்கா பூஜை உண்டு, ஆனா விஷ்ணு இல்லாத காட்டில் மேம்பட்டவன் சொல்லி ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்னு கொண்டாடுவார்கள். இந்த சம்பிரதாயங்கள் சண்டைக்குள்ள நம்ம கிடையாது, திரும்ப திரும்ப தெளிவா சொன்னேன். அழகா நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்க. இது ராமானுஜ வைபவத்துல எம்பார் கோவிந்தரை எப்படி பெரிய திருமலை நம்பிகள் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு ஆச்சாரியன் ஒரு ஜீவனுக்கு நல்வழி காட்டுறதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்படுறா அப்படின்னு அவருக்கு இந்த விஷ்ணு சித்தாந்த